الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا مولانا محمد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد صلى الله عليه وآله وأزواجه وذرياته وأصحابه وأهل بيته أجمعين واتقوا الله ربكم سرا وعلانية أما بعد فقد قال الله تبارك وتعالى في قرآنه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أبت لا تعبد الشيطان إن الشيطان كان للرحمن عتيا يا أبت إني أخاف أن يمسك عذاب من الرحمن فتكون للشيطان وليا قال غائب أنت عن آلهتي يا إبراهيم لئن لم تنتهي لأرجمنك وهجرني مليا
صدق الله العظيم ألوات أرلالا نكرت أنبالا அல்லாஹுவின் பெயரை கூறிய குத்துபா பிரசங்கத்தை ஆரம்ப செய்கிறேன். இம் உயிரில மேலான ஹலரத் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாருடைய வாழ்க்கை வரலாறுகளை தமது வாழ்விலே பின்பற்றி வெற்றிகளை கண்டாருமே சஹாபாக்கள், சாபிஅவுன்கள், தபௌ சாபிஈன்கள், நல்லடியார்கள், முஸ்லீம்கள், முஃமீன்கள் அனைவர் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டுமா. அல்லாஹினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இந்த பூமிக்கு மேலால் அல்லாஹ் மிகவும் விரும்பக்கூடிய இடமாகிய அல்லாஹுவினுடைய வீட்டிலே நேரகாத்து வந்திருக்கக்கூடிய அல்லாஹுவை நல்லடியார்களே, அல்லாஹுவை எல்லா சந்தர்ப்பங்களிலும் பள்ளிக்குள்ளேயும் வெளியிலேயும் எல்லா நிலைமைகளும் தக்குவாவோடு வாழ்ந்து கொள்ளுமாறும் அடியே நினைக்கும் அப்பால் உங்களுக்கும் அல்லாஹுவின் கட்டளையை தக்குவாவை வசியத்து பண்ணிக் கொள்கின்றேன். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு சுபஹானஹு வதஆலா எங்களுக்கு புனிதமான ஒரு மார்க்கம் தீனுல் இஸ்லாத்தை தந்திருக்கிறான். இஸ்லாம் மார்க்கம் கூட்டு வாழ்க்கையை போதிக்கின்ற மார்க்கம். இஸ்லாம் மார்க்கம் ஒற்றுமையை, நிறைய நன்மைகளை வைத்திருக்கின்ற மார்க்கம். ஒரு முஸ்லிமை பொறுத்த வகையிலே அவன் தனித்து வாழக்கூடாதவன் அல்லது தனித்து வாழ முடியாதவன். அவன் சமூகமாக வாழ வேண்டும், அவன் சமூகத்தில் கட்டுப்பட்டு வாழ வேண்டும், ஒரு தலைமைத்துவத்தின் கீழ் வாழ வேண்டும் என்று இஸ்லாம் போதிக்கிறது. தனிமையில் இருக்கின்ற ஆட்டை எப்படி ஓனாய் பிடித்து விடுகிறதோ அதே போன்று ஒரு மனிதன் தனித்து விடப்படுகின்ற போது அவனை சைத்தான் பிடித்துக் கொள்கின்றான். எனவே அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாம் ஒரு கூட்டு வாழ்க்கையை, ஒற்றுமையாக வாழக்கூடிய வாழ்க்கையை கற்றுத் தருகிறது. அந்த வகையிலே முதலாவது வகையான ஒற்றுமை முஸ்லிம் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு இடையிலான ஒற்றுமை. அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா இந்த உலகத்திலே பலரை படைத்திருக்கிறான். கலிமா சொன்ன நாங்கள் முஸ்லீம்கள், ஏனையவர்கள் எங்களுடைய பார்வையிலே முஸ்லீம் அல்லாதவர்கள். அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா ஆரம்பத்திலே ஒவ்வொரு நபிமார்களையும் ஒவ்வொரு சமுதாயத்துக்கு அல்லாஹ் அனுப்பி வைத்தான். அனுப்புகின்ற போது அல்லாஹ் சொல்லுகின்ற செய்தி என்ன? മദിയൻ വാസികൾക്ക് അവരുകളിൽ നിന്നും ഒരു സഹോദരൻ ഷുഐബ് അലൈഹിസ്സലാം അവരെ അനുപ്പി വെച്ചു.
വഇല സമൂദ അഖാഹും സാലിഹ,
സമൂദ് കൂട്ടത്തിക്ക് അവരുകളിൽ നിന്ന് ഒരു സഹോദരൻ സാലിഹ് അലൈഹിസ്സലാം അനുപ്പി വെച്ചു.
വഇല ആദിൻ അഖാഹും ഹൂദ,
ആദ് സമൂഹത്തിക്ക് അവരുകളിൽ നിന്ന് ഒരു സഹോദരൻ ഹൂദ അലൈഹിസ്സലാം അനുപ്പി വെച്ചു. இந்த இடத்திலே அல்லாஹ் சொல்லுகின்ற சகோதரன் என்பது ஒரே வயிற்றிலே பிறந்த ஒரு தாய் தந்தையுடைய பிள்ளை அல்ல. அல் ஹல்கு இயாலுல்லாஹ், படைப்புகள் எல்லாம் அல்லாஹுடைய குடும்பம். அது கலிமா சொன்னவராக இருக்கலாம், கலிமா சொல்லாதவர் இருக்கலாம். அன்பான அல்லாஹ்வுடையார்களே,
இன்னா ஹலக்னாகும் மின் ஸக்கரி வ உன்ஸா,
நிச்சயமாக உங்களை ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து நாங்கள் எல்லோரையும் படைத்தோம் என்பதாக அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனிலே சொல்கின்றான். எனவே முஸ்லீம்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் மனித நேயம் உள்ளவர்கள், இஸ்லாம் அல்லாதவர்களுக்கு உதவ வேண்டும். ஆனால் குஃப்ர்ல உதவி பண்ண முடியாது, ஷிர்க்குக்கு உதவி பண்ண முடியாது, அது அல்லாத பொதுவான காரியங்களுக்கு உதவி பண்ணலாம். அன்பான அல்லாஹ்வுடையார்களே, எனவே இஸ்லாம் மாற்று மதத்தவர்களையும் ஒற்றுமையாக வாழச் சொல்கின்ற மார்க்கம். இது ஒரு வகையான ஒற்றுமை, இதை நான் விரிவாக பேசவில்லை. கண்ணியமானவர்கள், அடுத்த வகையான ஒற்றுமை முஸ்லீம்கள் முஸ்லீம்களுக்குள்ளே ஒற்றுமையாக இருப்பது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏராளமான ஹதீஸ்களை வழங்கப்படுத்தினார்கள். அல் முஃமினூன் கரஜுலின் வாஹிதி, முஃமின்கள் எல்லோரும் ஒரு மனிதரை போன்றவர்கள். கரஜுலின் வாஹிதின், மூமின்கள் எல்லோரும் ஒரு உடம்பை போன்றவர்கள். கமசல் ஜசத், ஒரு உடம்பை போன்றவர்கள், ஒரு மனிதரை போன்றவர்கள். கல் புன்யான், ஒரு கட்டிடத்தை போன்றவர்கள். மிராசுல் மூமின், கண்ணாடியை போன்றவர்கள். கண்ணாடிக்கு முன்னால் இருந்தால் அந்த குறை எங்களுக்கு தான் அது காட்டித்தரது, வழியிலே போய் அந்த குறையை சொல்லாது. கண்ணியமானவர்களே, அஹுல் முஸ்லிம், முஸ்லீமுடைய சகோதரர். எனவே இஸ்லாம் சகோதரத்துவத்தை போதிக்கின்ற மார்க்கம். இன்று இந்த ஒற்றுமை இல்லாதால் நாங்கள் பாரிய விளைவுகளை எதிர்நோக்குகின்றோம். இஸ்லாத்தினுடைய எல்லா கடமைகளையும் எடுத்து பாருங்கள், அதிலே ஒற்றுமையை வெளிக்காட்டக்கூடிய கடமைகளாகத்தான் இருக்கின்றன. நாங்கள் சொல்லக்கூடிய கலிமா, நாங்கள் சொல்லியிருக்கிற கலிமா எடுத்து பாருங்க, لا اله الا الله محمد رسول الله. இஸ்லாத்துல கலிமா ரெண்டு பாஸ் தான். ஆரம்பத்துல வாழ்ந்தவர் ஒரு கலிமா சொன்னார்கள், ஆனா எங்கட கலிமா ரெண்டு பாஸ்க்கு மேல போக இல்ல. لا اله الا الله ஆதம் நபியுல்லா, لا اله الا الله நூஹ் ரசூலுல்லா, لا اله الا الله இப்ராஹிம் ஹலீலுல்லா, لا اله الا الله மூசா கலீமுல்லா, لا اله الا الله ஈசா ரூஹுல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுன் ரசூலுல்லாஹ். கண்ணியமானவர்களை, ஆரம்பத்தில் வாழ்ந்த சமுதாயம் ஒரு கலிமா சொன்னார்கள். எப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்துக்கு வருகை தந்தார்களோ அதற்கு பின்னால் எங்கள் எல்லோருடைய கலிமாவும் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுன் ரசூலுல்லாஹ். ரெண்டு பாஸ் தான் கலிமா. கலிமாவுல எவ்வளவு பெரிய ஒற்றுமை! கலிமா சொன்னதுக்கு பின்னால தொழுகை கடமையாகுது. தொழுகைக்காக அழைப்பு விடக்கூடிய அதான் எவ்வளவு பெரிய ஒற்றுமை பாருங்க. ஏனைய மதங்களை மார்க்கங்கள் எடுத்து பாருங்க, ஒவ்வொரு நாட்டுக்கு செல்லுகின்ற போது அவர்களுடைய மதங்களை ஞாபகப்படுத்தக்கூடிய அந்த வார்த்தை வேறுபடும். இந்தியாவுக்கு போனா ஒரு வார்த்தை, வேற ஜப்பானுக்கு போனா இன்னொரு வார்த்தை, இலங்கையில இருந்தா ஒரு வார்த்தை, இப்படி பல வார்த்தைகள் மாறுபடும். ஆனால் எங்களுடைய அதான் எந்த நாட்டுக்கு போனாலும், ஏசியன் கண்டிக்கு போங்க, அரேபியன் கண்டிக்கு போங்க, எந்த நாட்டுக்கு போனாலும் அதான் அரபு வாசகங்கள் தான். எங்க போனாலும் அடையாளம் கண்டு கொள்ளலாம். அந்த அளவு இஸ்லாத்துல ஒற்றுமை இருக்கிறது. பரவான கடமைகள் எடுத்து பாருங்க, தொழுகை எடுத்து பாருங்க, எவ்வளவு பெரிய ஒற்றுமை! ஒரு இமாமுக்கு பின்னால இருந்து நாம் எல்லாரும் தலைமைத்துவமாக அந்த இபாதத்தை செய்வோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இமாமுக்கு முந்தி யாராவது சுஜூதுல போனா, இமாமுக்கு முன்னுக்கு சில செயல்களை செய்தா, அவருடைய தலையை அல்லாஹ் கண்ணியமானவர்களை கழுதையுடைய தலையாக மாற்றி விடுவான். அவனுக்கு இல்ல, ஒரு செயல்ல மாறு செஞ்சா எவ்வளவு பெரிய பிரீதம்! மக்கா மதீனாவுடைய காலம், இந்த காலம் எல்லாருக்கும் தெரியும். கண்ணியமானவர்களே, ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய காலம் வைத்து பாருங்க, அங்க ஒரு எகாமத்துல 15-20 லட்சம் மக்களை ஒரே இடத்துல ஒன்று சேர்க்கக்கூடிய புனிதமான மார்க்கம் இஸ்லாம். அங்க கருப்பர அவள்ளையரா பணக்காரனா ஏழையா அரபியா அஜமியா என்ற வேறுபாடு கிடையாது, எல்லாரும் ஒரே இடத்துல ஒன்று சேர்கின்றார்கள். எவ்வளவு பெரிய ஒற்றுமை! கண்ணியமானவர்களே, இன்றைய வெள்ளிக்கிழமை நாளை எடுத்து பாருங்க, எவ்வளவு பெரிய ஒற்றுமை இஸ்லாத்துல! எங்க எல்லாம் ஜும்மா பள்ளி இருக்குதோ, தக்கியா பள்ளியில் இருக்கக்கூடிய சின்ன பள்ளி இருக்கக்கூடிய எல்லாரும் பெரிய ஜும்மா பள்ளிக்கு வந்து ஒரு ஹதீப் ஹுத்துவாவோட மத்த எல்லாரும் கேட்டுக் கொண்டிருப்பாங்க. அதுக்கு முன்னால மாதிரி சொல்லுவாரு, யாருமே பேசக்கூடாது, ஹதீப் அவர்கள் அசாவை எடுத்துட்டு மிம்பரு கேற போறாரு, பயான் செய்ய போறாரு, அமைதியா இருக்கணும், யாராவது பேசினா உங்களுக்கு ஜும்மாவுடைய நன்மை இருக்காது. 4 ரகாத் அல்ல ஜும்மா, 4 2 ரகாத் தான், மத்த 2 ரகாத் இந்த ஜும்மாவை கேட்பது இருக்குது, அதனால அமைதியா கேட்டுக்கொள்ளுங்கன்னு சொல்லி கண்ணியமானவர்களை நசைஹத்து பண்ணித்தான் அந்த அசாவை தருவான். எவ்வளவு பெரிய ஒற்றுமை, எவ்வளவு பெரிய ஒரு மீடியா! இன்னைக்கு ஒரு சமுதாயத்துக்கு ஒரு தகவலை கொடுக்கணுமா இருந்தா பேஸ்புக்கால் அயலாது, வாட்ஸ்அப்பால் அயலாது. எல்லாரும் பேஸ்புக் பாவிக்கிற இல்ல, எல்லாரும் வாட்ஸ்அப் பாவிக்கிற இல்ல, எல்லாரும் மொபைல் பாவிக்கிற இல்ல, ஆனா எல்லாரும் ஜும்மா பள்ளிக்கு வார. அப்படி இல்லண்டா, பள்ளிக்கு தங்குடங்களால வர இல்லையா, நோய்களால வேற வேற ஏதாவது அசௌகரியங்களால வர இல்லையா, எப்படியாவது ஒரு தகவல் போய் சேரும். அந்த அளவு மிகப்பெரிய ஒரு ஒற்றுமையை அல்லாஹ் ஜும்மாவுடைய நாளில் வச்சிருக்கிறான். எனவே அன்பான அல்லாஹ் நல்லியார்களே, இஸ்லாம் ஒற்றுமையை மிகவும் முக்கியமான ஒரு இபாதத்தாக சொல்லி தருகிறது. இன்று நாம் எல்லாம் விளங்கி கொண்டிருக்கிறோம், நோம்பு பிடிப்பதுதான் இபாதத், தொழுவதுதான் இபாதத், குர்ஆன் ஓதுவதுதான் இபாதத், சதக்கா கொடுப்பதுதான் இபாதத். கண்ணியமானவர்களே, இது எல்லாவற்றையும் விட மிக முக்கியமான ஒரு இபாதத் ஒற்றுமையாக வாழுவது, மாற்று கருத்துடையவரை மதிப்பது. பொடுபோக்கையும் இஸ்லாம் விரும்பவில்லை, கடும் போக்கையும் இஸ்லாம் விரும்பவில்லை. அரபிலே தேவையில்லாத விடயங்கள்ல கடும்போக்கு கடைபிடிக்கிறது, இது இஸ்லாம் விரும்பவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு இலகுபடுத்தினார்கள், கஷ்டப்படுத்தவில்லை. எனவே கண்ணியமானவர்களே, இஸ்லாத்தினுடைய எல்லா கடமைகளையும் எடுத்து நோக்கினால் அதிலே ஒற்றுமைக்கு முன்னுரிமை கொடுக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம். கண்ணியமான அல்லாஹ்வுடையார்களே, ஒற்றுமை இல்லாது போனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் சாதாரணமான விளைவல்ல. ஒற்றுமை இல்லாது போனால் ஏற்படக்கூடிய விளைவு சாதாரணமான விளைவல்ல. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இல்லண்டா பாரிய ஒரு விளைவு ஏற்படும். தனி மனிதனால சாதிக்க முடியாத ஒரு விடயத்தை கணவன் மனைவியாக இருந்து சாதிக்கலாம், கணவன் மனைவி இருவரால சாதிக்க முடியாத ஒரு விடயத்தை பெற்றோர் பிள்ளைகளாக இருந்து சாதிக்கலாம், பெற்றோர் பிள்ளைகளாக இருந்து சாதிக்க முடியாத ஒரு விடயத்தை குடும்பமாக 2-3 ஃபேமிலியாக இருந்து செய்து முடிக்கலாம். அதே போல ஒரு ஊரால செய்து முடிக்க இயலாத காரியங்களை பல ஊர்கள் சேர்ந்த சம்மேளனங்களால் செய்து முடிக்கலாம். அன்பான அல்லாஹ்வுடையார்களே, ஒற்றுமை என்பது ஒரு பலம், ஒற்றுமை என்பது ஒரு சக்தி, ஒற்றுமை என்பது ஒரு ஆயுதம். ஒற்றுமை இல்லாம போனா நாங்க ஒரு ஆயுதத்தை இழந்த மாதிரி. பேங்க்ல ஒரு செக்யூரிட்டி ஆயுதத்தை வச்சு கொண்டிருப்பார், அவர கையில ஆயுதம் இல்லண்டா அந்த இடத்துல அவர் இருப்பதிலே அர்த்தம் இல்ல, அவர் அந்த ஆயுதத்துல யாரையும் சுடுவதில்லை, வருட கணக்கில் சும்மா தான் வச்சு கொண்டிருக்கிறார். ஆனா அந்த ஆயுதத்தால பேங்க்ல உள்ள கோடிக்கணக்கான பணத்துக்கு பாதுகாப்பு. அதே போல ஒற்றுமை என்பது ஒரு ஆயுதம், அதை தேவை வருகின்ற போது நாம் பயன்படுத்த வேண்டும். இந்த ஒற்றுமை சீர்குலைந்து இருப்பதால் பாரிய விளைவுகளை நாம் எதிர்நோக்குகின்றோம். அன்பானவர்களே, அது மாத்திரமல்ல, ஒற்றுமை என்பது அல்லாஹ்வினுடைய உதவியை கொண்டு வருகின்ற மிகப்பெரிய ஒரு இபாதா. யதுல்லாஹி அலல் ஜமாஆ, கூட்டாக இருக்கின்ற போதுதான் அல்லாஹ்வுடைய உதவி இருக்கிறது. தலைமை சூழலில் கட்டுப்பட்டு வளமாக்களுக்கு கட்டுப்பட்டு மார்க்கத்தை சொல்லி தரக்கூடிய ஒரு கட்டுப்பட்டு நடப்பதுதான் கண்ணியமானவர்களை வெட்டி இருக்கிறது. ஒற்றுமை இல்லாமல் போனால் ஏற்படக்கூடிய ஒரு விளைவுதான், நாங்கள் எவ்வளவு பெரிய கூட்டமாக இருந்தாலும் அந்த கூட்டத்துக்கு எந்த சக்தியும் இல்லாமல் போய்விடும். எங்கள்கிட்ட அறிவாளிகள் இருக்கலாம், துறை சார்ந்தவர்கள் இருக்கலாம், பணக்காரர் இருக்கலாம், எண்ணிக்கையில் அதிகமாக இருக்கலாம், ஆனால் ஒற்றுமை இல்லாது போகின்ற போது அது எவ்வளவு பெரிய பலமாக இருந்தாலும் அந்த கூட்டத்தால் ஒன்றும் செய்ய முடியாது. ஏன், வெளியில உள்ள முன்னேற்றங்களை விடவும் ஊரிலே உள்ள சிறு சிறு பிரச்சனைகளை அப்படியே நீண்ட காலம் எடுத்துக் போகின்ற சில ஊர்களை நாம் பார்க்கின்றோம் அன்பானவர்களே. அதே போன்று ஒற்றுமை இல்லாது போனால் அல்லாஹ்வுடைய உதவி எங்களுக்கு தடைப்படும். அடுத்ததாக ஒற்றுமை இல்லாது போனால் எங்களுடைய சிறிய குறைகளும் வெளியிலே தெரிய வேண்டி வரும். சிறிய சிறிய குறைகளும், கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரச்சனை, அது வெளியில எல்லாருக்கும் தெரிய வேண்டி வரும். ஒரு ஊருக்குள்ள பிரச்சனை, அது எல்லாருக்கும் தெரிய வேண்டி வரும். ஏன், காரணம் ஒற்றுமை இல்லாதால். எனவே அன்பானவர்களே, எதை சொல்ல வருகிறேன், ஒற்றுமை என்பது மிகப்பெரிய ஒரு பலம். உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த உலகத்தை ஆண்டவர்கள் கிட்டத்தட்ட 30 மாதங்கள் ஆட்சி செய்தார்கள். 30 மாதங்கள், 2.5 வருடங்கள். எந்த அளவுடைய வருடத்து அவருடைய ஆட்சிண்டா, பெரிய ஒரு மஜ்மால, இப்படிப்பட்ட மஜ்மா அல்ல, மிகப்பெரிய ஒரு மஜ்மால கேட்பாங்க. ஐநல் யதாமா, ஐநல் காரிமூன், எங்க கடனாளிகள், எங்க யதீம்கள், யாருமே கை வைக்க மாட்டாங்க. எங்க ஏழைகள், யாருமே கை வைக்க மாட்டாங்க. 2.5 வருட ஆட்சி யாரையுமே ஏழையாக விட்டு செல்ல இல்லை, யாரையுமே கடனாளியாக விட்டு செல்ல இல்லை. இன்றைக்குள்ள நிர்வாகங்களுக்கு 3 வருடங்கள், சிலர் ஆயுக்கால நிர்வாகிகள். கண்ணியமானவர்களே, நாம் சமூகத்துக்கு என்ன செய்கிறோம்? அல்லாஹ் எங்களுக்கு பல பொறுப்புகளை தந்திருப்பார். அது உலமாக்கள் சேர்ந்த பொறுப்பாக இருக்கலாம், அல்லது ஊரிலே உள்ள முக்கியஸ்தர்கள் சேர்ந்த பொறுப்பாக இருக்கலாம், அல்லது மசூதிய நிர்வாகங்கள் இருக்கலாம், அல்லது வேறு வேறு சம்மேளனங்கள் இருக்கலாம். இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு தாவாவுடைய தூணாக இருக்குது, மிகப்பெரிய ஒரு தாவாவா இருக்குது. கண்ணியமானவர்களே, இதை கொண்டு நிறைய விடயங்களை சாதிக்கலாம். எனவே அன்பானவர்களே, ஒற்றுமையாக இருந்து கொள்வோம். நிச்சயமாக அல்லாஹ் அதிலே நிறைய வெற்றிகளை தந்திருக்கிறான். யாரையும் எங்களுக்கு விமர்சிக்க முடியாது, யாரையும் தூற்ற முடியாது. இந்த உலகத்திலே அல்லாஹுக்கு இணை வைத்து வாழ்ந்தவன், அல்லாஹை மறுத்தவன், நான் தான் அல்லாஹ் என்று வாதாடியவன் பிறாவும், அவனை விட மிகப்பெரிய ஒரு குப்ரால் இந்த உலகத்தில் யாரும் இருக்க முடியாது. அப்படிப்பட்ட அந்த பிறாவனோடு நடந்து கொண்ட முறை, நபிமார்கள் நடந்து கொண்ட முறை அல்லாஹ் வழங்கப்படுத்துகின்ற போது அவன் ஒரு கட்டத்திலே சொன்னான், அந்த பிறாவன், நான் தான் மிகப்பெரிய ரப்பனு சொன்னேன், அல்லாஹ் அவ்வளவு மிகப்பெரிய ரப்பனு சொன்னேன். ஆனா அந்த பிறகு இடத்திலேயும் அல்லாஹ் 2 நபிமார்களை அனுப்பி சொன்ன புத்திமதி என்ன தெரியுமா? இது நீங்க 2 பேரும் பிறகு போங்க, அவன் ஹக்கு பாத்தில் தெரியாம வாழ்றான், நல்லது கெட்டது தெரியாம வாழ்றான், கலிமாவுடைய பெருமதி தெரியாம வாழ்றான். எனவே நீங்க 2 பேரும் போய் நீங்க 2 பேரும் போய் சொப்டா பேசுங்க, மிருதுவா பேசுங்க. அவன் தான் ரப்புன்னு சொல்றான், நீங்க நினைச்ச மாதிரி பேசிவிடக் கூடாது. எனவே நீங்க சொப்டாக மிருதுவாக பேசினா என்ன தெரியுமா நடக்கும்? அவன் படிப்பினை பெறுவான். முஸ்லீம்கள வாயால நல்லதுதான் வரும், அருவறுப்பானது வராது. நான் எவ்வளவு பெரிய விரோதியாக இருந்தாலும், நான் அல்லான்னு சொல்லி வாதாடினாலும், முஸ்லீம்கள் நல்லதான் பேசுவாங்கன்னு சொல்லி அவன் ஒரு படிப்பினை பெறுவான். அல்லது அவன் அல்லாவை பயப்படக்கூடும் என்று அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனிலே சொல்லுகின்றான். ஃபிரௌன் எவ்வளவு பெரிய ஒரு கடும்போக்காலன். கண்ணியமானவர்களே, அந்த ஃபிரௌனோடு நடந்து கொள்ளக்கூடிய முறையை அல்லாஹ் இப்படி சொல்லுகிறான் என்றால், எங்கோ இருக்கக்கூடிய மக்கள், கண்ணியமான அல்லாஹ் நடிகார்களே, இன்றைக்கு சில பிள்ளைகளை சமூகத்தில் நாங்க பார்க்கிறோம், அவங்கட கொள்கையில தன்னுடைய தாய் தந்தையர் இல்லை என்பதற்காக தாய் தந்தையர்களை சிறுக்குவாதி, அவங்க நரகவாதி சொல்லக்கூடிய சிறிய பிள்ளைகளை சமூகத்தில் பார்க்கிறோம். அன்பானவர்களே, இப்படி யாரும் நடந்து கொள்ள வேண்டாம். அதற்கு ஒரு அழகான ஒரு வரலாறை பகவான் சொல்லி தருகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தந்தை ஆதர் சிலைகளை வணங்கக்கூடியவர், சிலைகளை வணங்கக்கூடிய அந்த தந்தையோடு எப்படி நடந்து கொண்டார் என்பதை குர்ஆன் சொல்லி தருகிறது. கண்ணியமானவர்களே, ஒரு வீட்டுக்க 2 கட்சிக்காரர்களே வாழ்வது சிரமமான காரியம். இரண்டு இயக்கங்களை சேர்ந்தவர்களே வாழ்வது சிரமமான காரியம். ஆனால் இரண்டு மார்க்கத்தை சேர்ந்தவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய தந்தை ஆதரவும். ஒரு சந்தர்ப்பத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தந்தையை பார்த்து சொல்கின்றார்கள், யா அபதிலா தஅபுதி ஷைத்தான் இன்ன ஷைத்தான கான லிர்ரஹ்மானி அதியா. என் அருமை தந்தையே, நீங்க ஷைத்தான வணங்கவான வாப்பா, ஷைத்தான் படைச்ச ரபுக்கு மாறு செய்யக்கூடியவன் வாப்பான்னு சொல்லி வாப்பாக்கு ஒரு மகன் புத்திமதி சொல்லிக் கொடுப்பார். உலக வளமை ஒன்று இருக்குது, வாப்பா உமா தான் பிள்ளைகளுக்கு புத்திமதி சொல்லி கொடுப்பாங்க. ஆனா ஒரு பிள்ளை வாப்பாக்கு புத்திமதி சொல்லி கொடுக்குது, குர்ஆன் சொல்லுது. அந்த பிள்ளை தொடர்ந்து சொல்லுது, வாப்பா சிலையத்தான் வணங்குறா, வாப்பா நரகவாதின்னு சொல்லல. அந்த பிள்ளை தொடர்ந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய தந்தையை பார்த்து சொல்றாங்க, நான் பயப்படுறேன் வாப்பா, நீங்க என்னுடைய வாப்பா அல்லவா, அதனால நீங்க சைத்தான வணங்கி சைத்தானுடைய நண்பனாக மாறி அல்லாட அசாப் உங்களை பிடிச்சு கொள்ளும் எனக்கு பயமா இருக்கு வாப்பா, நான் உங்களோட மகன் அல்லவா, என்னோட வாப்பா கொண்டு நடந்தா என்னால பொறுக்க ஏல அல்லவா, அதனால வாப்பா சைத்தான வணங்கவானாம், அல்லாட அசாபங்களை குடிச்சு கொள்ளும் சொல்லி ஒரு மகன் தன்னுடைய தந்தைக்கு தவா கொடுக்கிறார். கண்ணியமானவர்களே, அந்த கட்டத்துல சிலைகளை வணங்கக்கூடிய அவருடைய தந்தை ஆதர் பேச ஆரம்பிக்கிறார்.
كَالَرَائِبٌ أَنْتَ عَنْ آلِهَتِي يَا إِبْرَاهِيمُ لَئِنْ لَمْ تَنْتَهِ لَأَرْجُمَنَّكَ وَاهْجُرْنِي مَلِيًّا.
என்ன இப்ராஹிம் சொல்றாய், இவ்வளவு காலம் வணங்கிட்டு வந்த இந்த சிலைகளை எல்லாம் பொய்னு சொல்றாயா, இதெல்லாம் வணங்க வானான்னு சொல்றாயா, என்ன செய்து இந்த வேலையை விட்டுடு, இந்த வேலை செய்யாத உன்னை கல்லால அடிச்சு கொள்ளு வேண்டி வாப்பா மகனை பார்த்து சொல்றாய். இந்த சந்தர்ப்பத்திலையும் மகன் என்ன சொல்ல போறார்,
ஆல ஸலாமுன் அலைக்
அப்படி நீண்டு கொண்டு போது குர்ஆன் ஆயத், வாப்பா உங்களுக்கு சாந்தி உண்டாகட்டும். எவ்வளவு அழகான ஒரு மகன். கண்ணியமானவர்களே, சிலைய வணங்குறத கண்ணால பாக்குறாரு, வாப்பா ஒரு நரகவாதி என்று மகன் சொல்லல, எவ்வளவு பெரிய பண்பாடு. கண்ணியமான அல்லாஹ்வுடையார்களே, ஃபிக்ஹ் கலவுடைய இமாம்கள் இமாம் அபு ஹனீஃபா ஹிஜ்ரி 80 பிறந்து ஹிஜ்ரி 150 மௌத்தானார்கள். 70 ஃபிக்ஹுடைய கலவியில முதலாவது இமாம் இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஹிஜ்ரி 150 பிறந்து ஹிஜ்ரி 204 மௌத்தானார்கள். 54 இதுக்கு பிற்பட்ட காலங்களில் தான் ஹதீஸ்களை இமாம்கள் வருகின்றார்கள். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஹிஜிரி 194 பிறந்து ஹிஜிரி 256 62 வபாத்தாகின்றார். இமாம்களுக்கு பொதுவாக ஹதீஸ்கள் கிடைக்காம இருக்கும், ஏனென்றால் ஹதீஸ் கலையுடைய இமாம்களுக்கு முன்னால் வந்தவர்கள், முஹதீஸ்களுக்கு முன்னால் வந்தவர்கள். ஆனால் பின்னால வந்த ஹதீஸ்களை இமாம்கள் யாருமே முன்னால உள்ள இமாம் ஷாஃபி ஒரு முகுத்ததி, ஒரு விதுவத்துவாதி, அவர் ஒரு சிறுக்கு செய்யக்கூடியவர் என்று சொல்லி எங்கேயுமே சொன்னது கிடையாது. அன்பானவர்களே, எவ்வளவு பெரிய ஒரு பண்பாடு. இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எவ்வளவு ஒரு முன்னுதாரணம் உள்ள ஒரு இமாமாக வாழ்ந்தார். இலங்கையுடைய லோவை பொறுத்த வகையில் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய சட்டக்கலையை மையமாக வைத்து தொகுக்கப்பட்டவை, நிக்காஹா இருக்கலாம், தலாக்கா இருக்கலாம், திருமணம் சம்பந்தப்பட்டவைகள், பங்குடி சம்பந்தப்பட்டவை அநேகமானவை. சௌதிரியலோவை பொறுத்த வகையில் அஹமது பின் ஹம்பல் இமாம் அவங்களுடைய சிக்கக்கூடிய நூற்களை வைத்து மையமாக வைத்தொகுக்கப்பட்ட சவுதிக்கு போன ஒரு சட்டம், இலங்கைக்கு வந்த ஒரு சட்டம். ஆனா கண்ணியமானவர்கள், அந்த இமாம்களுக்கு இடையில நல்ல ஒரு ஒற்றுமை இருந்தது. இஸ்லாம் வந்ததை மக்களை பிரிக்க அல்ல, மக்களை ஒன்று சேர்க்க. இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மக்களோடு சில மசலாக்களை பேசிக் கொள்வார்கள். நான் யாருடைய விவாதம் பண்ண இல்ல, எந்த அளவுண்டா கண்ணியமானவர்களே, அவர் தோத்து போகணும், நான் வெல்லணும், அவர வாயால பாத்தில் வரணும், ஏண்ட வாயால மட்டும் நான் ஹக்கு வரணும் எதிர்பார்க்க இல்ல, எனக்கு எதிராக பேசக்கூடியவருடைய நாவாலும் ஹக்குத்தான் வரணும் என்று இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர் ஆசைப்பட்டார்கள். மாற்று கருத்துடையவர்கள் எப்படி பார்த்தாங்கண்டா, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய கருத்துக்கு மாற்று கருத்துடையவர்களை வஃபாத்துக்கு பின்னாலும் சங்கேதித்தார்கள், கண்ணியப்படுத்தினார்கள். மிஸ்ருக்கு போனா லைஸ் இப்னு ஸாஅத் இமாம் மிகப்பெரிய ஒரு மேதை, அவருடைய கபருக்கு போய் அந்த கபராலிக்கு துவா செய்யிட்டு வருவார். அதே போல மதீனாக்கு வந்தா இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய கபருக்கு வந்து அவருக்கு துவா செய்து விட்டு வருவார். உங்களை ஈராக்குக்கு வந்தா இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய கபருக்கு வந்து அவருக்கு துவா செய்து விட்டு வருவார். மௌத்துக்கு பின்னால மாற்று கருத்துடைய மக்களோடு நடந்து கொண்ட முறை. இந்த ஒரே ஊருல நாம ஒரு கருத்துல இருக்கிறோம், மற்றவர் இன்னொரு கருத்துல இருக்கிறாரு. கண்ணியமானவர்களே, மாற்று கருத்தை கண்டுகொள்ளாமல் அவரை எதிர்க்கக்கூடிய எத்தனைய மக்களை சமூகத்துல பார்க்கிறோம். அன்பானவர்களே, பிராவுனோடையே நடந்து கொள்ளக்கூடிய முறைய குர்ஆன்ல அல்லாஹ் சொல்கிறான் என்றால், எனவே எங்களிடத்தில் அழகிய பண்பாடுகள் வர வேண்டும். இந்த ஒற்றுமை சீர்குலைந்து போவதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. எல்லா காரணங்களையும் விரிவாக பேச முடியாது, சுருக்கமாக சொல்கின்றேன். கருத்து பரிமாறல்கள் இந்த ஒற்றுமையை சீர்குலைக்கக்கூடிய காரணங்களாக மாறிவிட்டது. கருத்து பரிமாறல் என்பது ஒற்றுமையை சீர்குலைக்கக்கூடிய காரணங்கள் அல்ல. இப்படி கருத்து பரிமாறல்கள் மற்றும் ஒற்றுமையை சீர்குலைக்கக்கூடிய காரணங்களாக இருந்தால் நான்கு இமாம்களும் கண்ணியமானவர்களை சண்டை பிடித்திருப்பார்கள். அவர்கள் சண்டை பிடிக்கவில்லை. அவருடைய கருத்து பாய்மாறு அவர்களுக்குள்ள ஒற்றுமையை வளர்த்தது, அவர்களுக்குள்ள நல்லெண்ணத்தை வளர்த்தது. எனவே கண்ணியமானவர்களே, கருத்து பரிமாறல்கள் இன்றைய சமுதாயம் ஒற்றுமையை சீர்குலைக்கக்கூடிய காரணிகளாக எடுத்துக்கொண்டார்கள். இன்னைக்கு நம்ம பேஸ்புக் தளங்களுக்கு போனா பார்க்கலாம், முகம் தெரியாத எத்தனையோ நண்பரோடு எத்தனையோ மக்கள் எதிரியாக இருக்கிறார்கள். எத்தனையோ பேர் எதிரியாக சம்பாதித்து விட்டார்கள். முந்தைய ஒரு காலம் இருந்தது, நாங்கள் செஞ்ச நன்மையெல்லாம் இன்னொருத்தருடைய பேச்சு பேச்சு கொடுக்கணுமா இருந்தா ரெண்டு மூணு பேர் பக்கத்து வீட்டுக்காரெல்லாம் ஒன்று சேரணும். ஆனால் அன்னைக்கு அப்படி இல்லை, இரவில் ஒரு மணி ரெண்டு மணிக்கும் ஃபோனில் இருந்தா மற்றவங்களோட பலாய வாட்ஸ்அப்பில் வைபரில் எல்லாத்தையும் கழுவலாம். கண்ணியமானவர்களே, செஞ்ச நன்மையில பகல்ல சிரமப்பட்டு செஞ்ச நன்மையில இரவில் ஒரு ஃபோனோடு கொடுத்து விடலாம். நாங்கள் எல்லாரும் நன்மை செய்வதில் அதிக அக்கறை உள்ளவர்களாக இருக்கிறோம். ஆனால் அந்த நன்மையை பாதுகாப்பதில் எந்த அக்கறையும் இல்லாமல் இருக்கிறோம். நன்மை செய்வது புத்திசாலித்தனம், ஆனா செஞ்ச நன்மையை பாதுகாப்பது அதை விட புத்திசாலித்தனம். கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, எனவே ஒற்றுமையை சீர்குலைக்கக்கூடிய காரணிகளாக இன்றைய சமுதாயத்தில் கருத்து பரிமாறல் இருக்கிறது. எனவே இது ஒற்றுமையை சீர்குலைக்கக்கூடிய காரணிகள் அல்ல. இரண்டாவது ஒற்றுமையை சீர்குலைவதற்குரிய காரணங்கள் ஒன்று, அமானிதங்கள் பேணப்படாமல் நிர்வாகத்துக்குள்ள பேசக்கூடிய விஷயம் வெளியில போகக்கூடாது. கணவன் மனைவி இருவரும் பாலக்கூடிய இல்லற வாழ்க்கை அது வெளியிலே போகக்கூடாது. ஒரு சொசைட்டி ஒரு கமிட்டிகளுக்கு பேசக்கூடிய விடயங்கள் அது வெளியிலே போகக்கூடாது, அது அமானிதம். உதாரணமாக நிர்வாகத்துக்குள் எல்லாரும் சேர்ந்து ஒரு மசூரா செய்யறாங்க, ஒரு அடியார திருத்தோலும் அவர் இப்படி இப்படி தப்புகள் ஈடுபடுறான்னு சொல்லி மசூரா பண்ணத்துக்கு பின்னால இரண்டு நாளைக்கு பின்னால் அவர் வீட்டுக்கு போகணும்னு சொல்லி எல்லாரும் மசூரா பண்ணி முடிவிப்பாங்க. அதுக்கு இடையில என்ன செய்யறது, உங்களோட வீட்டுக்கு அவங்க பிடிக்க வர போறாங்க, கொஞ்சம் கவனமா அறிந்து கொள்ள வேண்டி அதுக்குள்ள இருக்கிற ஒரு ஒரு மெசேஜை கொடுக்கறது. கண்ணியமானவர்களே, இது முன்னாஃபிக். மக்கள் எல்லாரும் நம்பி ஒப்படைச்ச ஒரு பொறுப்புக்கு துரோகம் செய்கிறோம். மக்கள் எல்லாரும் நம்பி பொறுப்படைத்தார்கள். போதை வசத்துக்கு அடிமையானவர்களை, பாவத்தில் ஈடுபடக்கூடிய மக்களை இவர்கள் தடுத்து நிறுத்துவார்கள், தொழுகையாளிகளை கூட்டுவார்கள், ஊரிலே நல்ல விளைவுகளை செய்வார்கள் என்று நம்பி தந்த பொறுப்புக்கு யாரும் மோசடியாக நடந்துவிடக்கூடாது. எனவே அன்பான அல்லாஹ் நபியார்களே, ஒற்றுமையை சீர்குலைக்கக்கூடிய இரண்டாவது காரணிகள்ல ஒன்றுதான் அமானிதம் பேணப்படாமல். அடுத்ததாக ஒரு மனிதனுடைய தவறை பரவசியப்படுத்துதல். அவதூறை விட பெரிய பாவம் வேற என்ன இருக்க முடியும்? இன்னைக்கு ஒரு மனிதன் ஒரு தவறை செய்து விட்டா அந்த தவறை குறிப்பிட்ட சாதாரண முடித்துக் கொள்ளாமல பேஸ்புக்ல வைபர்ல வாட்ஸ்அப்புகள்ல அதை போட்டு கண்ணியமானவர்களே பாரசூரமாக்குற. தப்பு தவறு செய்தவர்கள் அல்லாஹ்வோடு சம்பந்தப்பட்டு அந்த தௌபாவுக்குரிய அதுக்குரிய தௌபாவை பெற்றுக் கொள்வார்கள். ஆனால் மக்களுக்கு மத்தியில் ஒரு மனிதனை கேவலப்படுத்துவதற்கே அது சாதாரணமான ஒரு காரியம் அல்ல. எங்களுடைய அவுரத்தை நாங்கள் எப்படி மறைக்கணுமோ அதை போல மற்றவருடைய மான மரியாதை மறைக்கப்பட வேண்டியவை. எனவே அன்பான அல்லாஹ்வுடையார்களே, ஒற்றுமை சீர்குலைவதற்கு பிரதான காரணங்கள் ஒன்று தவறை பரகசியப்படுத்துதல். பொறுப்புதாரிகள் சில தவறுகள் இருக்கலாம், சமூகத்தை வழிநடத்தக்கூடிய கல்விமான்களில் சில தவறுகள் இருக்கலாம், பாடசாலை நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய சில தவறுகள் இருக்கலாம், அல்லது கமிட்டிகள் இருக்கக்கூடியவர்கள் சில தவறுகள் இருக்கலாம். அதை முறையாக அணுக வேண்டும். அதை வெளியிலே போய் சொல்வதால் எந்த பிரயோஜனமும் கிடைக்க போவதல்ல. எனவே கண்ணியமானவர்களே, மக்களுடைய நிலவுகளை பார்க்க வேண்டும், கெடுதிகளை பார்க்கக்கூடாது. அடுத்ததாக ஒற்றுமை சீர்குலைவதற்கு இன்னும் ஒரு பிரதான காரணம், என்னுடைய நாவை நல்ல முறையிலே பாதுகாக்காம இருப்பது. இந்த நாவால் எல்லாத்தையும் பேசுறது, உள்ளத்தில் வரக்கூடிய எல்லாவற்றையும் பேசக்கூடாது. எல்லாவற்றையும் பேசினால் சிலர் புரிவார்கள், சிலர் பிரிவார்கள். ஒரு கூட்டம் புரியும், இன்னொரு கூட்டம் பிரியும். இன்னைக்கு சமூகத்தில் சில மக்களை நாங்க பார்க்கிறோம், தனக்கு ஒரு பிரச்சனை வந்துட்டா அவர் ஒரு நீதவான மாறு, அவர் பேசி சொல்றதுதான் தீர்ப்பு. பிறருக்கு ஒரு பிரச்சனை வந்துட்டா இடையில புகுந்து இவர் ஒரு சட்டத்தரணியா மாறு, சட்டம் பேசுற. கண்ணியமான அல்லாஹ் நடிகார்களே, தெளிவுகள் தெரியாமல் யாரும் பிறருடைய பிரச்சனைகளை தலையிடவானா, அது பாரதூரமானது. செஞ்ச நன்மையெல்லாம் நாளைய மறுமையில இன்னொத்தர மீதான இருக்கும். அதனாலதான் இமாம்கள் சொல்லி தருவாங்க, எந்த அளவுண்டா ஆதாபுல் கலாம் இல்ல பேசக்கூடிய ஒழுக்கங்கள்ல, ஏழைக்கு முன்னால எங்கட செல்வத்தை பற்றி பேசக்கூடாது, நோயாளிக்கு முன்னால் எங்களுடைய ஆரோக்கியத்தை பற்றி பேசக்கூடாது, நிம்மதி இழந்தவர்களுக்கு முன்னால் எங்க நிம்மதியை பத்தி பேசக்கூடாது, சிறை கைதிக்கு முன்னால சுதந்திரத்தை பத்தி பேசக்கூடாது, பிள்ளை பாக்கியம் அட்டவர்களுக்கு முன்னால எங்களுடைய பிள்ளைகளுடைய பெருமதியை பேசக்கூடாது, அநாதைகளுக்கு முன்னால எங்களுடைய பெற்றோருடைய பெருமதியை பற்றி பேசக்கூடாது. ஏனென்றால் அப்படி பேசுகின்ற போது அவருடைய உள்ளம் ஏதோ ஒரு வகையிலே உடையும். எனவே கண்ணியமானவர்களே, நாவு இருக்குது கிட்டத்தட்ட 50 கிராம், ஆனா 50-60 கிலோகிராம் எடையுடைய உடம்பை கொஞ்சம் நரகில தள்ளக்கூடியது. ஒரு ஊர்ல பிரச்சனையா காரணம் இந்த நாவுதான். ஒரு நிர்வாகத்தை நல்ல முறையில் செய்யலாதான் காரணம் இந்த நாவுதான். சந்தோஷமா இருந்த குடும்பம் என்று பிரிகிறாங்களா, காரணம் இந்த நாவுதான். எனவே கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி தந்தார்கள், நாளைய மறுமை நாள்ல எனக்கு மிகவும் விருப்பமானவர்கள், எனக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் யார் என்றால், உங்களே பண்பாடாக நடந்தவர்கள், நாகரிகமாக நடந்தவர்கள். கண்ணியமானவர்களே, எனவே நாகரிகமாக நடக்க வேண்டும். ஊரில் உள்ள ஒற்றுமைகள், தலைமைத்துவங்களை பலப்படுத்துவதற்கு பல காரணங்களை சொல்லலாம். அதிலே ஒன்று, 4 வகையான காரணம் இருக்கிறது, நேரம் போதாது சுருக்கமாக சொல்கின்றேன். ஒன்றாவது, முதலாவது விடயம், அந்த தலைமைத்துவத்தை பலப்படுத்துவதற்காக வேண்டி உங்களுடைய உள்ளத்தால் நாங்கள் துவா செய்ய வேண்டும், கவலைப்பட வேண்டும், துவா கேட்க வேண்டும். தகுதி உள்ளவர்கள் எத்தனையோ பேர் இருக்கின்ற போது, தகுதியிலே குறைந்தவர்கள் பொறுப்புக்கு வந்திருக்கலாம், எத்தனையோ பணக்காரர்கள் வெளியில இருக்கின்ற போது செல்வம் குறைந்தவர்கள் பொறுப்புகளுக்கு வந்திருக்கலாம், நாங்கள் துவா செய்ய வேண்டும். அல்லாஹ் எங்களுக்கு இதை நசீபாக்கவில்லை, ஏதோ ஒரு சமுதாயம் அல்லாஹ்வுடைய தீன் பணிக்காக கபூல் செய்யப்பட்டிருக்கிறது, எனவே அவர்களுக்காக நாம் துவா செய்ய வேண்டும். இரண்டாவதாக, இந்த நாவால் அவர்களை நாங்கள் புகழ வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்னுடைய ஹதீஸ்களை நாம பார்க்கிறோம், இன்னி உஹிப்புக்க, சில சஹாபாக்கள் வந்து சொல்வார், நான் உங்களை விரும்புறேன். ஹதீஸ்களை கிதாபுகள் எடுத்து பாருங்க, ஒரு பாடம் இருக்குது, மனாக்கிபு சஹாபா, சஹாபாக்களை புகழ்ற பாடம், அவங்க நலவுகளை சொல்லி புகழ்ற பாடம், அவங்க செஞ்ச சேவைகளை சொல்லி புகழ்ற பாடம். கண்ணியமானவர்களை, சேவை செஞ்சவர்களை புகழ வேண்டும், சேவை செஞ்சவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும், அவர்களை விரும்ப வேண்டும், அவர்கள் கௌரவம் அளிக்க வேண்டும். எனவே இந்த நாவால அந்த வேலையை செய்து கொள்ள வேண்டும். மூணாவதா, தலைமைத்துவத்துக்கு என்னால் பங்களிப்பு, எங்களுடைய உடம்பை கொஞ்சம் கொடுக்க வேண்டும், கால நேரங்களை கொடுத்து அதற்காக வேண்டி நாங்கள் பங்களிப்பு செலுத்த வேண்டும். இறுதியாக, எங்களுக்கு தந்திருக்கிற சொத்து செல்வங்களை அந்த ஒற்றுமையை பலப்படுத்துவதற்காக நாங்கள் பயன்படுத்த வேண்டும். கண்ணியமானவர்களே, ஒற்றுமையாக இருக்கின்ற போது நிச்சயமாக நிறைய விடயங்களை சாதிக்கலாம். ஒரு உதாரணத்தை சொன்னால் பொருத்தமே நினைக்கிறேன், தேனை எடுத்து பாருங்கள். தேன் எங்களுடைய பார்வையிலே கண்ணுக்கு விளங்காத ஒரு படைப்பு, கொஞ்சம் தூரத்துக்கு போனா கண்ணுக்கு விளங்காது, ஆனா தலைமையை தூத்து கட்டுப்படக்கூடிய ஒரு படைப்பு. நீங்க ஒரு கல்லை எடுத்து தேன் கூட்டுக்கு அடிச்சு பாருங்க, எந்த தேனும் அப்படியே ஓடுவது கிடையாது. அந்த தேன் எல்லாம் தேன் எங்களை திரட்டும், நாங்க ஓடுவோம். ஏன், தேனுக்கு முன்னால நாங்க தோத்து போறோம். காரணம் என்ன, தலைமைத்துவ கட்டுப்பாடு. நாய்க்கு ஒரு கல் எடுத்து அடிச்சு பாருங்க, நாய் ஓடும், அது கட்டுப்படுற இல்ல. ஒரு நாய் இன்னொரு ஏரியாவுக்கு போனா மற்ற நாயெல்லாம் சேர்ந்து கொலைக்கும். கண்ணியமானவர்களே, தலைமை தூங்களை கட்டுப்பட்டு வாழ்கின்ற போது நிச்சயமாக அல்லாஹ் அதில் நிறைய வெற்றிகளை தந்திருக்கிறார். எனவே கண்ணியமானவர்களே, அதிலே மிக முக்கியமான ஒரு அம்சம்தான் குடும்பம் என்பது. கண்ணியமானவர்களே, மிகப்பெரிய ஒரு ஒற்றுமை கணவன் மனைவி என்பது. ஷைத்தான் இருக்கிறானே, இந்த வாழ்க்கையை தான் பிரிப்பதற்கு முன் வருவான். பெரிய சைத்தான், சின்ன சைத்தான் எல்லாரையும் கூப்பிட்டு ஒவ்வொரு நாளும் கேட்டுக் கொள்வான், இன்னைக்கு என்ன நடந்துச்சு, என்ன செஞ்சீங்க. ஒரு சைத்தான் சொல்லுவான், சொல்லப்போன ஒருத்தர சொல்ல விடாம கெடுத்து விட்டுட்டு வந்துட்டேன், நீ ஒண்ணு செஞ்சில்ல. இன்னொருத்த கேப்பா, என்ன செஞ்சா. அவன் சொல்லுவான், அந்த சைத்தான் சொல்லுவான், நோவு பிடிக்க போன ஒருத்தர நோவு பிடிக்க விடல, அப்படியே விட்டுட்டு வந்துட்டேன். கண்ணியமானவர்களே, நீயும் ஒன்று செல்ல இல்ல. இதுக்கு பின்னால இன்னும் ஒரு பலவீனமான சைத்தான கூப்பிட்டு கேப்பா, என்ன செஞ்சா. அவன் சொல்லுவான், சந்தோஷமா இருந்த ரெண்டு பேரு ரெண்டு கணவன் மனைவியை பிரிச்சு விட்டு வந்திருக்கிறேன், அன்ச அன்ச நீ தான் நீண்டால், இதுதான் நல்ல வேலைன்னு சொல்லி சைத்தான் செல்வான். கண்ணியமானவர்களே, சைத்தான் குடும்ப வாழ்க்கையில புகுந்து விளையாட பார்ப்பான். கண்ணியமான அல்லாஹ்வுடையார்களே, மரியாதைக்கு முன்னால, ஒழுக்கத்துக்கு முன்னால, எங்களுடைய அந்தஸ்துக்கு முன்னால எங்களுடைய ஆசை தோத்து போகக்கூடாது. ஆசையை வைத்து, மனோ இச்சையை வைத்து கண்ணியமானவர்களே, எங்களுடைய மான மரியாதைகள் இழந்துவிடக் கூடாது. மான மரியாதை பெருசா, எங்களுடைய ஆசை பெருசா. கண்ணியமானவர்களே, எனவே குடும்பங்களுக்கு ஒற்றுமை இருந்து கொள்ள வேண்டும். நிக்காஹ் இருக்கிறதே மிக முக்கியமான ஒரு சுன்னா, நபிமார்கள் செய்த ஒரு சுன்னா, கியாமத்து நாள் வரைக்கும் ஹயாத்தாக கூடிய ஒரு சுன்னா. ஹலாலானவைகள் அல்லாஹ்வுக்கு கோபமானது, தலா. கண்ணியமானவர்களே, எனவே குடும்பங்கள்ல யாரும் பிரிந்து விடாதீர்கள். குடும்பத்துக்குள்ள சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கலாம், அதை பேசி தீர்த்துக் கொள்ளுங்கள். கண்ணியமானவர்களே, உங்களுடைய குடும்பங்களை யாரும் கலைக்காதீர்கள். அது சாதாரணமான ஒரு பாவம் அல்ல, பாரதூரமான ஒரு பாவம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், விபச்சாரம் செய்வது பெரும் பாவம், விபச்சாரம் செய்வது பெரும் பாவம். ஆனால் அதை விட பெரும் பாவம் ஏன் தெரியுமா? அதே விபச்சாரத்தை அடுத்த வீட்டுக்காரோடு, அதே ஊரோடு சேர்ந்து செய்வது. கண்ணியமானவர்களே, ஊருக்காரோடு சேர்ந்து செய்வது, ஊருக்காரோடு செய்வது, அது மிகப்பெரிய ஒரு பாவம். உதாரணமாக, அடுத்த வீட்டிலே வாழக்கூடிய பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியவரே அடுத்த வீட்டு பெண்களை நாசமாக்குவார் என்றால் அது மிகப்பெரிய ஒரு பாவம். கொலை என்பது ஒரு பாவம், ஆனால் அந்த கொலை கெட்டவர்களை கொல்லுவதை விட நல்லவர்களை கொலை செய்வது அதை விட பெரிய பாவம். சாதாரண ஒருவரை கொல்லுவதை விட பணக்காரை கொள்வது மிகப்பெரிய ஒரு பாவம். சாதாரண ஒரு மனிதனை கொல்லுவதை விட ஆளிவை கொள்வது அதை விட பெரிய பாவம். எனவே விபச்சாரம் என்பது ஒரு பாவம், அதே விபச்சாரத்தை அடுத்த வீட்டோடு செய்வது கண்ணியமானவர்களே, அது மிகப்பெரிய ஒரு பாவம். எனவே கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன் விபச்சாரம் செய்தால் அல்லாஹ் முதலாவது கலட்டுவது அவனுடைய ஈமான். இஸா ஜனல் அப்து ஹரஜ மின்ஹுல் ஈமான். எங்களுக்கு கண்ணியமா, அந்தஸ்தா, மரியாதையா எல்லாம் இந்த ஈமானாலதான். எங்கட ஈமான் கலட்டப்படும் விபச்சாரம் செய்கின்ற போது. எனவே அன்பானவர்களே, விபச்சாரத்திலே கொண்டு சேர்க்கக்கூடிய அந்த பாவங்களை யாரும் ஈடுபட்டு விடாதீர்கள், அல்லாஹ் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். எனவே கண்ணியமானவர்களே, ஊருக்குள்ள ஒற்றுமையா இருந்து கொள்வோம், குடும்பங்களுக்குள்ள ஒற்றுமையா இருந்து கொள்வோம், நிர்வாகங்கள் ஒன்றிணைந்து நிறைய காரியங்களை சமூகத்துக்காக செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் நிறைய வெற்றிகளை வைத்திருக்கிறான். ஒற்றுமை என்பது ஒரு பலம், ஒற்றுமை என்பது ஒரு சக்தி, ஒற்றுமை என்பது ஒரு ஆயுதம், ஒற்றுமை என்பது அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு வருகின்ற மிகப்பெரிய ஒரு இபாதா. எனவே வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒன்றுபட்ட மோமின்களாக ஒரே அணியிலிருந்து தாவா செய்யக்கூடிய சிறந்த தாயிகளாக அல்லாஹ் அனைவரையும் கபூஷி சொல்வானாக. யா அல்லாஹ், இந்த ஊரிலே ஒற்றுமையை வளர்த்திடுவாயாக. யா அல்லாஹ், குடும்பங்களுக்கு மத்தியிலே சந்தோஷத்தை ஏற்படுத்திடுவாயாக, பாவங்களின் மீது வெறுப்பை கொடுத்துடுவாயாக. யா அல்லாஹ், இங்கு இருக்கக்கூடிய இளைஞர்களை கபூஷி கொள்வாயாக. யா அல்லாஹ், இங்கு இருக்கக்கூடிய வயது பிள்ளை கபூஷி கொள்வாயாக, வலமாக்களை கபூஷி கொள்வாயாக. யா அல்லாஹ், அந்த ஊருக்காக வேண்டி தியாகம் செஞ்ச எத்தனையோ மக்கள் எங்களை விட்டு பிரிஞ்சு கபரில் இருக்கிறார்கள். யா அல்லாஹ், அந்த கபரில் சோருக்கத்தின் பூஞ்சோலை அந்த கபரில் ஆக்கி கொடுத்துருவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய முயற்சிகளை நீ கபூஷி கொள்வாயாக, எங்கள் அனைவரையும் உனக்கு பொருத்தமான கபூஷி கொள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய இறுதி முடிவை நல்ல முடிவாக தந்துருவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய துவாவை தனிப்பிரி கிருஷ்ணை கொண்டு கபூஷி கொள்வாயாக. ஆமீன், ஆமீன். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் ஊடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும்.
والسلام عليكم.
كم فيك سرورا وسلاما وطمئنا.